விவிலியம் காலமெலாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 30.
எனதருமை அன்புள்ளங்களே, 2014 முதல் உலகப் போரின் 100 நினைவு கடைபிடிக்கப்பட்டது. இந்த 100 நினைவை ஒட்டி 2014 செப்டம்பர் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் உலகப் போரில் இறந்த இத்தாலிய வீரர்கள் அதிக எண்ணிக்கையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள ரெதி பூலியா கல்லறைக்குச் சென்று திருப்பலி நிறைவேற்றினார். இந்த திருப்பலியில் மறைவுரை வழங்கிய போது, தற்போது உலகின் பல பகுதிகளில் வன்முறைகள் தாக்குதல்கள் நடைபெற்று வருவதை 3 உலகப் போர் என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். அன்பு இதயங்களே, மனித வரலாற்றில் போர்கள் நடைபெற்ற போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை போர்க்களம் என்று ஒதுக்கி அங்கு படைகள் மோதி வந்தன. முதல் 2 உலகப் போர்களில் மனிதர்கள் வாழும் பகுதிக்குள் போர் நுழைந்தது. ஜப்பானின் ஹீரோஷிமா நாகசாகி நகர்களில் அமெரிக்க அரசு 2 அணுகுண்டுகள் வழியே 1,000,000,000 மக்களை அழித்ததை இன்னும் நாம் மறக்க முடியாமல் தவிக்கின்றோம். இன்றைய போர்க்கருவிகள் தொழில்நுட்பத்தில் முன்னேறிவிட்டதால் நாம் வாழும் பகுதிகளே போர்க்களங்களாக மாறி வருகின்றன. இது மட்டுமல்லாமல், போர் என்ற அறிவிப்பு ஏதுமின்றி எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் பெருகி வருவதால் உலகம் முழுவதுமே போர்க்களமாக மாறி வருகின்றது. அன்பு இதயங்களே, ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் அரக்கர்களின் பேராசையால் சிறு சிறு காரணங்களும் பெரும் மோதல்களாக வெடிக்கின்றன. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 3 உலகப் போர் என்ற சொற்றொடரை பயன்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் நடைபெற்று வரும் இந்த 3 உலகப் போரின் பின்னணியில் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத மனநிலையும் பழிக்கு பழி என்ற வெறியும் ஊடுருவி இருப்பதை நாம் காண முடிகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, நம் மனங்களில் ஊற்றப்படும் வெறுப்பு என்ற அமிலம் நம் சிந்திக்கும் திறனை அரித்துவிட்டால் அழித்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு 2001 செப்டம்பர் 11 ஓர் எச்சரிக்கை நாளாக அமைந்தது. அன்று நியூயார்க் நகரில் உலக வர்த்தக கோபுரங்கள் தாக்கப்பட்ட நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருந்து வருகின்றது. இந்த வன்முறை நிகழ்வை தொடர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசு எடுத்த முதல் முடிவு பழிக்கு பழி என்ற முடிவு. இந்த அழிவை உருவாக்கியவர்களை வேரோடு அழிப்போம் என்ற சூளுரையோடு அமெரிக்க இராணுவம் புறப்பட்டது. இவர்களுக்கு துணையாக பிரித்தானிய அரசும் தன் இராணுவத்தை அனுப்பி வைத்தது. ஆப்கானிஸ்தான், ஈராக் ஆகிய நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளை குறித்து சர் ஜான் சில்காட் என்பவர் தலைமையில் கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு விசாரணையின் முடிவுகள் சில்காட் அறிக்கை என்ற பெயரில் ஜூலை 6 வெளியானது. 2003 பிரித்தானிய அரசு ஈராக் நாட்டின் மீது மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை தேவையற்றது என்று இவ்வறிக்கை கூறியது. இவ்வறிக்கையை தொடர்ந்து பல கண்டன குரல்கள் உலக அரங்கில் ஒலித்து வருகின்றன. ஜூலை 11 திங்களன்று வெளியான ஒரு குரல் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு எதிராக எழுந்துள்ளது. அல் கெய்தா என்ற அடிப்படைவாத வன்முறை குழுவின் தலைவரான ஓசமா பின்லாடன் அவர்களின் மகன் ஹம்சா பின்லாடன் என்ற 20 இளைஞர் அமெரிக்க ஐக்கிய நாட்டை பழிவாங்கப் போவதாக ஒலிவடிவ செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
அமைதி 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 வேண்டும் அவனிலே, ஆண்டவன் நீ வர வேண்டும் தரணியிலே. அமைதி 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 வேண்டும் அவனிலே.
அன்பு நெஞ்சங்களே, பழிக்கு பழி, அதாவது கண்ணுக்கு கண் என்று இந்த உலகம் வாழ்ந்தால் அனைவரும் குருடாவோம் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்லிச் சென்றார். பழிக்கு பழி என்பது எவ்விதம் ஒரு தொடர் சங்கிலி ஆகின்றது என்பதற்கு 2 முன் பாகிஸ்தானில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஓர் எடுத்துக்காட்டு.
2014 இறுதியில் பாகிஸ்தான் பெஷாவர் நகரில் தாலிபான் வன்முறையாளர்கள் பள்ளி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கொன்று குவித்த செய்தி நம்மை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. பாகிஸ்தான் இராணுவம் தங்கள் பகுதிகளில் மேற்கொண்ட தாக்குதல்களில் தங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் பறிகொடுத்ததால் இத்தாக்குதலை தாங்கள் மேற்கொண்டதாக தாலிபான் குழுவினர் கூறியது நம்மை மேலும் அதிர்ச்சியுறச் செய்தது. இத்தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் இராணுவம் தீவிரவாதிகள் மீது இன்னும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டது. இவ்விதம் பழிக்கு பழி என்ற முடிவில்லா சங்கிலி தொடர்கின்றது.
அன்பு இதயங்களே, பெஷாவர் நகரில் நடைபெற்ற கொடூர நிகழ்வுக்கு பின் பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் நான் கண்ட ஒரு செய்தி தொகுப்பு என்னை வெகுவாக பாதித்தது. தீவிரவாதிகளை தூக்கிலிடுவதை நிறுத்தி வைத்திருந்த பாகிஸ்தான் அரசு பெஷாவார் தாக்குதலுக்கு பின் மீண்டும் தூக்கு தண்டனைகளை துவங்கியுள்ளதை தாங்கள் வரவேற்பதாக ஒரு சிலர் இந்த நிகழ்வில் பேசினர். கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த 5 வயது சிறுவனை தொலைக்காட்சி தனிப்பட்ட வகையில் காட்டியது. அச்சிறுவன் ஓர் இராணுவ வீரனைப் போல் உடை அணிந்திருந்தான். அவன் கையில் ஒரு பொம்மை துப்பாக்கி வேறு. துணிவிருந்தால் தாலிபான்கள் தன்னிடம் மோதி பார்க்குமாறு அந்த சிறுவன் சவால் விடுத்தான். தனி ஆளாய் தான் 20 தாலிபான்களை சுட்டு வீழ்த்தப் போவதாக அந்த பிஞ்சு மனம் தொலைக்காட்சியில் பறைசாற்றியது. அன்பு இதயங்களே, அந்த குழந்தையின் மனதில் இந்த எண்ணங்கள் தானாக தோன்றியிருக்க வாய்ப்பில்லை. அந்த சிறுவனுக்கு தாலிபான்கள் என்றால் யார் என்ற எண்ணம் கூட இருந்திருக்காது. அவனது பெற்றோரோ அல்லது மற்ற உறவினர்களோ அந்த பிஞ்சு மனதில் இத்தகைய எண்ணங்களை விதைத்திருக்க வேண்டும். அந்த காட்சியை கண்டபோது உண்மையில் என் மனம் வேதனையில் வெந்து போனது.
அன்பு நெஞ்சங்களே, பாகிஸ்தானிலும் இன்னும் உலகின் பல நாடுகளிலும் வயதில் முதிர்ந்த மதத் தலைவர்கள் பழிக்கு பழி என்ற வெறியினால் சிந்திக்கும் திறனை இழந்து தவிக்கின்றனரோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. இவர்கள் பழிக்கு பழி என்ற வெறியை குழந்தைகள் இளையோர் மனங்களில் வளர்ப்பது மிகுந்த வேதனையை தருகின்றது.
நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்வை பின்னோக்கி பார்க்கும்போது பெரும்பாலான நேரங்களில் முதலில் மனதில் தோன்றுவது நம்மை துன்புறுத்திய நிகழ்வுகள். ஆழமான நீண்டகால பாதிப்புகளை மனதில் உருவாக்கும் வலிமை பெற்றவை துன்பங்கள். உடலளவில் உருவான துன்பங்கள் தீர்வதற்கு மருத்துவ உதவியை நாடுகின்றோம். உள்ளத்தளவில் உருவான துன்பங்கள் தீர்வது மருந்து மாத்திரைகளால் உருவாகும் மாயம் அல்ல. அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். அன்பு இதயங்களே, மன்னிப்பு என்ற மருந்து ஒன்றே மனதில் உருவான காயங்களை ஆற்றும், அங்கு கூடியிருக்கும் சுமைகளை குறைக்கும்.
மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா.
அன்பு நெஞ்சங்களே, மன்னிக்க மறுத்த பணியாளர் ஓமையில் தன் உடன் பணியாளரின் கடனை மன்னிக்க மறுத்தவரை வதைப்போரின் கைகளில் அரசர் ஒப்படைத்தார் என்று இவ்வோமையின் இறுதியில் இயேசு கூறியுள்ளார். உடன் பணியாளரின் கடனை மன்னிக்க மறுத்ததால் அவ்வூழியர் தன்னைத்தானே ஏற்கனவே வதைத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார். அவரை மற்றவர்கள் வதைத்தது கூடுதல் தண்டனையே.
எனதருமை அன்புள்ளங்களே, மன்னிப்பு வழங்குவதால் இந்த உலகம் தான் பட்ட காயங்களிலிருந்து குணமாகும் என்பதற்கு 2ஆம் உலகப் போரில் நாட்சி வதை முகாம்களுக்கு பிறகு நடந்த மனதை உருக்கும் 1000 மன்னிப்பு நிகழ்ச்சிகள் நமக்கு பாடமாக அமைகின்றன. நாட்சி வதை முகாம் ஒன்றில் சுவற்றில் ஒரு ஜபம் எழுதப்பட்டிருந்தது. அங்கு சித்திரவதைகளை அனுபவித்த ஒரு கைதி இதனை எழுதியிருக்க வேண்டும். தங்களுக்கு தீமை செய்தவர்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்ற வேண்டுதலாக ஒலிக்கும் அந்த வரிகளுக்கு இப்போது செவிமடுப்போம்.
இறைவா, நல்ல மனதுள்ளவர்களை நினைவு கூர்ந்தருளும். அவர்களை மட்டுமல்ல, தீமை செய்வோரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் எங்களுக்கு இழைத்த கொடுமைகளை மட்டும் நினையாதேயும், அந்த கொடுமைகளால் விளைந்த பயன்களையும் நினைவு கூர்ந்தருளும். இந்த கொடுமைகளால் எங்களிடையே ஏற்பட்ட ஒற்றுமை, ஒருவரை ஒருவர் தேற்றிய மனப்பாங்கு, எங்கள் அஞ்சா நெஞ்சம், நாங்கள் காட்டிய தாராள குணம், இவற்றையும் நினைவு கூர்ந்தருளும். எங்களை வதைத்தவர்களும் நாங்களும் இறுதி தீர்வைக்கு வரும்போது அவர்கள் விளைத்த தீமைகளால் எங்களுக்கு ஏற்பட்ட நற்பயன்களை கண்ணோக்கி அவர்கள் தீமைகளை மன்னித்து அவர்களுக்கு நல்வாழ்வை தந்தருளும்.
அன்பு இதயங்களே, தவறு செய்யும் ஒருவரை எத்தனை முறை மன்னிப்பது, 7 முறை மட்டுமா என்று கேட்ட புனித பேதுருவிடம் வரைமுறை ஏதுமின்றி மன்னிக்க வேண்டும் என்று இயேசு பதிலளித்தார். இஸ்ரேல் மக்கள் மத்தியில் முழுமையை சுட்டிக்காட்டும் 7 என்ற எண்ணை பயன்படுத்தி 70 தடவை 7 முறை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு அழுத்தம் திருத்தமாக கூறினார். மன்னிப்பு என்பது அரைக்குறையாக அளந்து பார்த்து தரவேண்டிய கடனாக இல்லாமல் முழுமையானதாக அளவற்ற வகையில் அள்ளித்தர வேண்டிய கொடையாக இருக்க வேண்டும் என்பதே பேதுருவுக்கும் நமக்கும் இயேசு வழங்கும் பாடம். இந்த பாடத்தை இன்னும் ஆழமாக வலியுறுத்த இயேசு கூறிய உவமைதான் மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை.
அன்பு நெஞ்சங்களே, நாம் விடும் சுவாசத்தைப் போல மன்னிப்பும் நம் இயல்பாகவே மாற வேண்டும் என்ற கருத்தை இயேசுதன் வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்வாலும் சொல்லித் தந்தார். அதே கருத்தை வலியுறுத்தும் வண்ணம் பலர் சொன்ன கூற்றுக்களில் என் மனதில் ஆழமாய் பதிந்தவை மார்க் ட்வைன் என்ற எழுத்தாளர் சொன்ன அற்புதமான வார்த்தைகள். தன்னை மிதித்து சின்னா பின்னமாக்கிய கால்களிலும் ஒரு மலர் தன் நறுமணத்தை பதிக்கின்றதே, அதுவே மனநிறைவு.
அன்பு இதயங்களே, நம்மை சுற்றியுள்ள இயற்கையில் இதுபோல் பல எடுத்துக்காட்டுகளை நாம் கூறலாம். தன்னை கசக்கி பிழிபவர் கையில் இனிய சாராய் கரும்பு மாறுகின்றதே, அதுவே மன்னிப்பு. தன்னை சுட்டெரித்தாலும் சந்தனம் நறுமணம் தருகின்றதே, அதுவே மன்னிப்பு. தங்களை வெட்டுகிறார்கள், விறகாய் எரிக்கிறார்கள் என்பதற்காக மரங்கள் நிழல் தர மறுக்கின்றனவா? இல்லையே. இயற்கையில் இவ்வாறு ஒவ்வொன்றும் தங்களுக்கு துன்பங்கள் விளைத்தவருக்கும் நல்லதை கொடுப்பதையே இயல்பாக கொண்டிருக்கும் போது மனித இயல்பு மட்டும் ஏன் நேரத்துக்கு ஒன்றாய் மாறுகின்றது? அன்பு இதயங்களே, வாழ்வில் அன்பையும் மகிழ்வையும் நிறைவாய் உணர்வதை விட வேறு ஓர் உயர்ந்த இயல்பு மனிதருக்கு கிடையாது. அந்த இயல்பை அடைவதற்கு அடித்தளம் மன்னிப்பு. மன்னிப்பு தருவதும் பெறுவதும் முழு மனித நிறைவுக்கு நம்மை இட்டுச் செல்லும். அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்கள் உருவாக்கிய அமைதியின் கருவையாய் என்னை உருவாக்கும் என்ற அற்புத ஜெபத்தின் ஒரு பகுதியோடு மன்னிக்க மறுத்த பணியாள் உவமையில் நாம் மேற்கொண்டு வந்த தேடலை நிறைவு செய்வோம்.
மன்னிப்பதாலேயே மன்னிப்பு பெறுகின்றோம், கொடுப்பதாலேயே பெறுகின்றோம், இறப்பதாலேயே நிறைவாழ்வில் பிறக்கின்றோம். விவிலிய தேடல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.